வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 5 பேரும் காட்டில் தான் பிறந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியே காட்டுக்குள்ளேயே நிம்மதியாக வாழ்க்கை போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பாண்டவர்களோட அப்பாவான பாண்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா குந்தியோட ஹஸ்தினாபுர அரண்மனைக்கு வராங்க. அங்கே அரண்மனையில் கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்க முடியும்னு நினச்சா ஆனால் அதான் இல்லை. அப்போ ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது திருதராஷ்டர். அவரு கௌரவர்களோட அப்பா, பாண்டவர்களுக்கு பெரியப்பா. துரியோதனனும் அவருடைய சகோதரர்களான கௌரவர்களும் பாண்டவர்களோட வருகையை விரும்பல. பாண்டவர்கள் கௌரவர்கள்ல இந்த ரெண்டு தரப்புலையும் மூத்தவர் தர்மர். அதனால தான் திருதராஷ்டருக்கு அப்புறம் தர்மர் தான் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அதனாலேயே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில ஒரு பனிப்போர் இருந்துட்டே இருந்தது. ஒரு முறை பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்லவும் முயற்சி நடந்திருக்கு. ஒன்னா இருந்தா பிரச்சனை தான் அப்படின்னு பாண்டவர்களுக்குன்னு ஒரு தனி மாளிகை கட்டி கொடுக்கப்படுது. அது அரக்கு மாளிகை, அதாவது மெழுகு போன்ற ஒரு பொருளால ஆன மாளிகை. சுலபத்துல தீப்பற்று எரியக்கூடியது. அங்க பாண்டவர்கள் அவங்களோட அம்மா குந்தியோட இருக்கும்போது கௌரவர்கள் சதி செஞ்சு தீ வைக்கலான முடிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பாண்டவர்கள் தப்பிச்சு காட்டுக்கு போயிட்டாங்க. அங்க சில காலம் வாழறாங்க. பாஞ்சாலிய திருமணம் செஞ்ச பிறகு மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துக்கு போய் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் கேட்குறாங்க. அவங்க கேட்டபடியே இடமும் கொடுக்கப்படுது. தங்களோட வாழ்க்கை இனி இனிமையானதா மாறும்னு நினைச்ச போதுதான் தெரியுது, காடும் விஷ பாம்புகளும் நிறைஞ்ச ஒரு இடம் தான் அதுன்னு. அதுல எல்லோரும் வியக்கும்படியா ஒரு மாபெரும் அரண்மனையை கட்டுறாங்க. இந்திரபிரஸ்தம்னு ஒரு பெரிய நகரையே உருவாக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா நாட்கள் நகருது. ஆனா சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்து 12 ஆண்டுகள் வனவாசம்னு காட்டுல போய் மறுபடியும் கஷ்டப்படுறாங்க. அதை விட ஒரு வருஷம் மறைஞ்சிருந்து வாழணும், அதாவது அஞ்ஞான வாசம் அப்படின்னு விராடம்ங்கிற நாட்டில் வேலைக்காரங்களா கொஞ்ச காலம் கழிக்கிறாங்க. இனி திரும்பி போனா தங்களுக்கான உரிமைகள் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட போறாங்க. ஆனா அது நடக்கல. இதனால மகாபாரதம்னு ஒரு மாபெரும் போரே நடக்குது. போர்ல பாண்டவர்கள் வெற்றி அடைகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அது சந்தோஷத்தை தரல. ஏன்னா தன்னோட பிள்ளைகள் உறவுகள்னு எல்லாரையும் இழந்துடுறாங்க. வெற்றி அடைஞ்சும் சந்தோஷம் இல்லாமல் பல நாட்கள் அவங்க கழிச்சு அவங்களோட வாழ்க்கை முடியாது. இப்படி ஒவ்வொரு முறையும் காட்டுக்கும் அரண்மனைக்கும் மாறி மாறி தூக்கி எறியப்படுறாங்க. கடைசியாக தங்களுக்கான உரிமை கிடைச்ச பிறகும் அவங்களோட சந்தோஷமாக இருக்க முடியலை. சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வந்துட்டு போயிருந்துருக்கு. ஒவ்வொரு முறையும் சந்தோஷம் கிடைச்ச பிறகு இது நீடிச்சா நல்லா இருக்குன்னு தோணும். ஒரு பெரிய வருத்தம் வந்ததும் இது உடனே முடிஞ்சிட்டா நல்லா இருக்குன்னு தோணும். பாண்டவர்களும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் இந்த ரெண்டுமே நிலையானதாக இல்லை. எந்த ஒரு விஷயமும் நீண்ட காலத்துக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஒருவேளை இது கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம நினச்சாலும் அது கிடைச்ச பிறகு நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம்னு சொல்ல முடியாதுன்னு வாழ்க்கையோட நிலையில்லாத தன்மையை இந்த மகாபாரதம் நமக்கு உணர்த்துது. இந்த வாழ்க்கை அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம ஏன் அப்படி யோசிக்கிறோங்கிறதுக்கு பரிணாமம் சார்ந்த ஒரு சில காரணங்களும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் நெல்மணிகள் சிதறி கிடக்குது, அதை ஒரு குருவி வந்து சாப்பிடுது. நாளைக்கு திரும்பவும் அதே குருவி உங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கும்னு எந்த உறுதியும் இல்லை. நாளைக்கு என்ன நாளைக்கு, இன்றைக்கி இப்போவே அந்த குருவி பறந்து போயிட்டு அரை மணி நேரம் கழித்து வந்தா அங்கே அதே நெல்மணிகள் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அந்த குருவி மாதிரி தான் ஒரு காலத்தில் மனுஷனும் இருந்தான். உணவு தேடி காடு முழுசும் அலைஞ்சு எப்படியோ காய்கள் பழங்கள்னு கிடச்சி சாப்பிட்ருவான். ஆனால் நாளைக்கு திரும்பவும் அதே இடத்துக்கு போனால் அங்கே அதே மரத்தில் பழங்கள் இருக்கும்னு சொல்ல முடியாது. வேறு மனித கூட்டமோ இல்லை விலங்குகளோட கூட்டமோ வந்து அதை சாப்பிட்டு போயிருக்கலாம். இதே தான் ஒரு பாதுகாப்பான குகைக்கும். குகையை விட்டு வெளியே போனால் திரும்ப வரும்போது அங்கே வேறொரு கூட்டமோ இல்லை விலங்குகளோ அதை ஆக்கிரமிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு தங்கறதுக்கு ஒரு நிலையான இடம் வேணும் அப்படின்னு மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தான். இப்படி நம்மளோட அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் தொடர்ச்சியாக கிடைச்சிட்டு இருந்தால் மனுஷ பயம் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளோட முன்னோர்களோட மனசில் இருந்தது. ஒரு சில பரிணாம வளர்ச்சிகள் நமக்குள்ளே ஏற்பட்டு இருந்தாலும் அந்த எண்ணம் நமக்குள்ளேயும் இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. இதனால தான் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம பாதுகாப்பாக உணர நமக்குன்னு ஒரு வீடு, வேலை, உறவுகள் அப்படின்னு அந்த ஒரு சில விஷயங்களை என்றைக்கும் நிலையானதாக வச்சுக்க நம்ம முயற்சி எடுக்கிறோம். நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதையும் தாண்டி இந்த வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமாக பல விஷயங்களை நம்மக்கிட்ட கொடுக்கறதும் எடுக்கிறதுமாக இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் நண்பர்களாக இருக்காங்க, இன்னொரு நாள் எதிரி ஆயிடுறாங்க. ஒரு நாள் கையில் தாராளமாக பணம் இருக்குது, இன்னொரு நாள் பணமே இருக்கிறதில்ல. இப்படியெல்லாம் வாழ்க்கை நம்மக்கிட்ட சில விஷயங்களை எடுத்தும் கொடுத்துட்டும் இருக்கிறதால தான் இந்த வாழ்க்கையை நிலையில்லாததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் ஏன் நிலையின்மையை பார்த்து பயப்படுறோன்னா, ஏன்னா அது மாற்றத்தை ஏற்படுத்துது. மாற்றம் வந்தால் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கலாமேனு சொல்கிறது சுலபந்தான், ஆனால் அந்த மாற்றத்துக்கு பழகிக்க அதை ஏற்றுக்க சில காலமாகும். அதுவரை நம்ம ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக, அதாவது அசௌகரியமாக தான் உணர்வோம். நீங்கள் ரொம்ப காலமாக உங்கள் ஸ்கூல், காலேஜ் அல்லது ஆஃபீஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக உங்கள் வீட்டுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் இதுவரை நீங்கள் போகாத, கேள்விப்படாத ஒரு பாதையை காட்டி, இந்த பாதை வழியாக தான் இனி நீ உங்கள் வீட்டுக்கு போகணும், இதை தவிர வேறு எந்த ஒரு பாதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, இவ்வளோ நாள் அந்த பழைய பாதையில் ஒரு சௌகரியத்தோட பயம் இல்லாமல் போயிருப்போமே, அதே மாதிரி போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு விழிப்போட, எக்ஸ்ட்ரா கவனத்தோடு தான் முதல் முறை அந்த பாதையில் பயணிப்போம். அதுக்கப்புறமும் நம்ம போகக்கூடிய அந்த புது பாதை, அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதின்னு, இது எல்லாமே நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டு பரிச்சயமாகிற வரை நம்ம என்றைக்குமே கவனத்தோடு தான் இருப்போம். வாழ்க்கையும் இப்படி தான், நாம் ஒரு பாதையில் போய் பழகி இருப்போம், திடீர்னு நமக்கு ஒரு வேறு பாதையை காட்டி அதில் தான் இனி போகணும் அப்படின்னு சொல்லும். அதாவது நாம் ஒரு வேலையிலையோ இல்லை ஒரு உறவுலையோ பழகி இருப்போம், திடீர்னு அது முறிஞ்சு போகும், இல்லை அந்த வேலை இல்லாமல் போகும், இனி புது ஒரு உறவை, புது ஒரு வேலையை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதிரியான மாற்றம் தான் நமக்கு பயத்தை ஏற்படுத்துது. அதுவும் இனி போக போகிற அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதால ஏற்படக்கூடிய பயம். இதுவரை நாம் இருந்த வீடு, வேலை, உறவு இதெல்லாம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானதாக இருந்தது. ஆனால் அது இல்லாமல் இனி நம்ம ஒரு புது வீட்டுக்குள்ளே, ஒரு உறவுக்குள்ளே, ஒரு வேலைக்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா அதை நம்மால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பயம் தான் பெரும்பாலும் நமக்குள்ளே ஏற்படுது. ஆனால் நம்ம விரும்பினாலோ விரும்பலைனாலோ இந்த மாற்றத்தை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். ஸ்கூல் லைஃப் நல்லா இருக்குல்லன்னு உணர ஆரம்பிக்கும் போதே அதை முடித்து காலேஜுக்குள்ளே போயிடுவோம். எங்கேயாவது ஜாலியாக இருப்போம்னு நினச்சா அதுக்குள்ளே அது முடிஞ்சு வேலை, மேல் படிப்புன்னு நகர்ந்துருவோம். இனி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அங்கீகாரம் போய் சமுதாயத்தில் நாமும் ஒரு நபர், அவ்வளோதான். இப்படி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. நீங்கள் போகவே விரும்பலைனாலும் 12வது முடித்ததும், காலேஜ் முடித்ததும் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து தான் ஆகணும். இங்கே எல்லா மாற்றமும் ஒரே மாதிரியானதாக இல்லை. ஒரு சில மாற்றங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சில மாற்றங்கள் அப்போதைக்கு கஷ்டத்தை கொடுக்கறது போல் இருக்கும், ஆனால் பின்னால் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஒரு சில மாற்றங்கள் முழுமையாகவே கஷ்டத்தை கொடுக்கலாம். இதே வேலையில் நம்ம தொடர்ந்து இருக்கணும், இந்த உறவு நீடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்ம எதிர்பார்க்காத சில திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குது. அது நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம், நம்ம விரும்பாத ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். தொடர்ந்து இப்படி நிலையில்லாமல் ஏற்படுற மாற்றத்தை பார்த்து பயந்து பயந்து வாழ்க்கையை வாழவே தயங்கிறத விட, எப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை, நிலையின்மையை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. பொதுவாகவே ஒரு மாற்றத்தை நம்ம சந்திக்கிறோம், அது நமக்கு நல்ல விளைவு தான் தரப்போகுதுனாலுமே சில சமயம் அந்த மாற்றம் நமக்கு ரொம்ப அசௌகரியத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை, ஒரு நிலையின்மையை எதிர்கொண்டுட்டு இருக்கும்போது நம்ம மனசும் நிலையில்லாமல் தான் இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியானதாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சமயம் நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டா, கொஞ்சம் வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த சூழ்நிலை கூட மறந்து போயிருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவசரப்பட்டு எடுத்த முடிவு, அதால் ஏற்பட்ட விளைவு மாறாது. உணர்வுகள் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் அந்த உணர்வுகள் ரொம்ப தற்காலிகமானது. உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனால் அதை மட்டுமே மையப்படுத்தி ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, அவங்களும் செய்யறதா ஒத்துக்கிறாங்க, நீங்கள் நினச்சது நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த உதவியை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம், உங்கள் ஃப்ரெண்டு மேலே கோபம் வரும், அதனால நீங்கள் அவங்க கூட சண்டை கூட போடலாம். ஆனால் அதையும் தாண்டி போய் உணர்ச்சி வசப்பட்டு இந்த நட்பே எனக்கு வேண்டாம், இனி பேசவே போகிறதில்லன்னு அந்த உறவையே முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போனதுக்கான காரணம் அவங்க நிலமை உங்களோடதை விட ரொம்ப மோசமாக இருந்தது தான் உங்களுக்கு தெரிய வரும்போது, அந்த நேரத்தில் முன்னொரு காலத்தில் இருந்த அதே கோபம் இருக்காது. ஆனால் அந்த கோபத்தால் அவசரப்பட்டு எடுத்த முடிவோட விளைவு இன்னமும் இருக்கும். அதாவது இப்போ அந்த உறவு முறிஞ்சிருக்கும். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம்னு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஏற்றத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியும், இறக்கத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவை எடுத்துட்டா, கொஞ்சம் வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த உணர்வுகள் மாறி இருக்கும், ஆனால் அதோட விளைவுகள் மாறாது. அதனால தான் சில சமயங்களில் அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது. உங்கள் வயசு 15, 25, 35 எதுவாக வேணாலும் இருக்கலாம். நிச்சயமாக அந்தந்த ஐசக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ கஷ்டமான காலமா இருந்தாலும் அதையும் நீங்க கடந்துதான் இன்னைக்கு இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில சமயங்களில் இந்த ஒரு கஷ்டத்தை இல்லை இந்த ஒரு மாற்றத்தை எப்படி தான் நான் தாங்கிக்க போறேனோ, இதை மட்டும் சரி செஞ்சுட்டா என் வாழ்க்கையே சீராயிடும் அப்படின்னு தோணும். இந்த தோல்வியை அவமானத்தை இழப்பை உங்கள் வயசு 15, 25, 35 எதுவாக வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்தந்த வயசுக்குன்னு ஒரு சில அனுபவங்கள் லட்சியமாக இருக்கும். அந்த அனுபவங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எவ்வளோ கஷ்டமான காலமாக இருந்தாலும் அதையும் தாண்டி தான் இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில சமயங்களில் இந்த ஒரு கஷ்டத்தை இல்லை இந்த ஒரு மாற்றத்தை கடந்து போயிட்டால் மட்டும் போதும் என் வாழ்க்கையே நல்லபடியாக மாறிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை இந்த ஒரு தோல்வியை அவமானத்தை இழப்பை நான் எப்படி தான் தாங்கிக்க போகிறேனோ, இதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கவே இருக்காது அப்படின்னு கூட தோணும். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள போகிற அந்த தருணத்தில் இந்த உலகத்திலேயே நாம் தான் அதிகமாக கஷ்டப்படுறோம், நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனை தான் ரொம்பவே பெருசு அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். அதை எப்படியோ கடந்து வந்திருப்போம். அதை சந்தித்து முடித்த பிறகு தான் இதை தாண்டியும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். எடுத்துக்காட்டுக்கு, முதல் முறை ஒரு பொருளை தொலைச்சிட்டு அது தொலைஞ்சு போச்சுன்னு வீட்டில் போய் சொன்னால் என்ன ஆகும், அதை நான் எப்படி தாங்கிக்க போகிறேன், தொலைஞ்சு போச்சுன்னு வீட்டில் போய் சொல்கிறத விட வீட்டுக்கு போகாமையே இருக்கிறது பெட்டரோ அப்படின்னுலாம் சின்ன வயசில் நமக்கு தோணி இருக்கலாம். ஆனால் அது இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதை சொல்லவா நம்ம இவ்வளோ பயந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு இப்போ தோணும். இப்படி நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போது எவ்வளோ பயந்தோம், இதோட நம்ம வாழ்க்கையை முடிஞ்சதுன்னு எத்தனை முறை நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அதையெல்லாம் கடந்துதானே இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் இதுதான் என் வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை, இதை என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு நினச்ச விஷயத்தையும் கடந்து தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சந்திக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையும் இன்னொரு நாள் சின்னதாக தான் தெரிய போகுது. அதனால் பயம் இல்லாமல் இதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது நமக்கு வரும். அதனால தான் நம்ம கடந்த காலத்து அனுபவங்களை, போராட்டங்களை, சிரமங்களை கொஞ்சமாவது நம்ம நினைவுபடுத்தி பார்க்கணும். கடைசியாக, பாதையில் கண்டிப்பாக ஏற்றம், இறக்கம், மேடு, பள்ளம்னு இது எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன, அந்த ஏற்றமும் இறக்கமும் எப்போ வரும்னு தான் தெரியாது. எப்படி பரமபதத்தில் எப்போ பாம்பு கடிச்சு கீழே வருவோம், எப்போ ஏணி கிடச்சி மேலே ஏறுவோம்னு தெரியாதோ, அப்படி தான் வாழ்க்கையிலையும் எப்போ இன்பம் வரும், எப்போ துன்பம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த ரெண்டையுமே அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படும் போது, ஏதாவது ஒன்று நடந்தால் நமக்கு தான் இது முன்னாடியே தெரியுமே, எதிர்பார்த்தது தானே அப்படின்னு நம்ம மனசு ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கும். மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்துடும். அது நம்மளை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்க உதவும். ஸோ நிலையின்மையை நம்ம எதிர்கொள்ளணும்னா, கையாளணும்னா, கடந்து வாழணும்னா பொறுமையாக யோசிக்கவும் பொறுமையோடு செயல்படவும் கற்றுக்கணும் அப்படிங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை, நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகளை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ரிப்ளைங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு சொல்லலாம். அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லிங்கிற பேஜில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.